எங்கள் திருமணத்தின் தொடக்க காலத்தில் நாங்கள் ஒன்றாக பங்கேற்க முடிகிற நடவடிக்கைகளை மட்டுமே தேர்ந்தெடுப்போம் என்று முடிவு செய்தோம். எங்களுடைய வரவு செலவிலும் புத்திசாலித்தனமாக இருக்கவும் விரும்பினோம். மேரி இசையை விரும்பினாள் மற்றும் நான் விளையாட்டு நிகழ்ச்சிகளின் மேல் அதிகமாக அக்கறை காட்டுவேன் என்று எண்ணி ஒவ்வொரு காசு கொடுத்து பார்க்கிற விளையாட்டு நிகழ்ச்சிக்கு பதிலாக இரண்டு இசை நிகழ்ச்சிகள், ஆப்பராக்கள் அல்லது கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும் என்று அவள் பேரம் பேசினாள். ஆரம்பத்தில் ஆப்பராவை நான் எதிர்த்தேன், ஆனால் காலப்போக்கில் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். ஜோசப் வருடியின் ஆப்பராவை ரசிக்கிறேன். இவ்வாரம் அவரது 200வது ஆண்டு நிறைவாகும். இளமையில் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து மிகவும் நினைத்தான். பிறகு 1842 28வது வயதில் பாபிலோனிய ராஜாவான நபுக்கட்நேசர் என்ற பெயரின் இத்தாலிய சுருக்க பெயரான நபுக்கோ என்ற ஆப்பரா மூலமாக புகழ்பெற்றான். இந்த ஆப்பரா பழைய ஏற்பாட்டின் ஏருமையா புலம்பல் மற்றும் சங்கீத புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்கைகளை கொண்டுள்ளது. ஆப்பராவில் எருசலேமை மேற்கொள்ளுதல் மற்றும் யூதர்களின் அடிமைத்தனம் ஆகியவை அடங்கியுள்ளன. கோரஸ் ஆஃப் ஹீப்ரூ ஸ்லேவ்ஸ் என்ற வெர்டியின் பாடலுக்கான தூண்டுதல் சங்கீதம் 137வது அதிகாரமாகும். நமது வேதத்தில் இந்த சங்கீதத்தின் தலைப்பு பிரமாண்டமானதாக இருக்கிறது. சிறைத்தனத்தில் இருந்தபோது பாபிலோனின் ஆற்றங்கரைகளில் யூதர்கள் எழுதினர். துயரத்தின் நிமித்தம் அவர்கள் சியோனின் பாடல்களை பாட முடியவில்லை. எனது நோக்கம் அடிமைத்தனம் மற்றும் அடக்குமுறையின் அநேக வடிவங்களை பரிசீலனை செய்வதே ஆகும். எருசலேம் வீழ்வதற்கு முன் எரேமியாவின் நாட்களின் சூழ்நிலைகளோடு நமது நாட்களின் சூழ்நிலைகளை ஒப்பிடப் போகிறேன். இன்றைய உலகின் நிலைமைகளை குறித்து எச்சரிக்கையின் குரல் கொடுப்பதில் எரேமியாவின் காலத்தில் கர்த்தருக்கு எதிராயிருந்த நடத்தைகளை அநேகமான சபையார் இன்றைக்கு நீதியாய் தவிர்ப்பதற்காக நான் நன்றியுடையவனாயிருக்கிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களுக்கும் புலம்பல்களும் பிற்கால பரிசவான்களுக்கு முக்கியமானவை. எரேமியாவும் அவனது நாளின் எருசலேமும் மார்மன் புத்தகத்தின் தொடக்க அதிகாரங்களுக்கு பின்னணியாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி லேகியின் சமகாலத்தவன். கர்த்தர் எரேமியாவின் முன்னியமனம் பற்றி அவனுக்கு விசேஷமாக தெரிவித்தார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கின் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். லேகி கர்த்தரிடமிருந்து வித்தியாசமான அழைப்பையும் ஊழியத்தையும் பணியையும் பெற்றிருந்தான். அவன் தன் வாலிபத்தில் அழைக்கப்படவில்லை, ஆனால் முதிர்ச்சியில் தான் அழைக்கப்பட்டான். ஆரம்பத்தில் லேகியின் குரல் எச்சரியாயிருந்தது. ஆனால் எரேமியாவை போல அதே செய்தியை விசுவாசத்துடன் அறிவித்த பின்பு அவன் தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வனாந்தரத்துக்குள் செல்ல வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளையிடப்பட்டான். அப்படி செய்ததால் லேகி தன் குடும்பத்தை மட்டுமல்ல எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்தான். எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முந்தைய ஆண்டுகளில் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த செய்திகள் எப்பொழுதும் எண்ணத்தில் இருப்பவையாக உள்ளது. அவர் சொன்னார், என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எருசலேமின் குடிகள் மீது வரவிருந்த அழிவுகள் குறித்து கர்த்தர் புலம்பினார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. சுதந்திரமாய் ஆணும் பெண்ணும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே தேர்வுகள் செய்ய தேவன் விரும்புகிறார். தீய தேர்வுகள் ஒரு கலாச்சாரம் அல்லது தேசத்தின் ஆதிக்க தன்மைகள் ஆகும்போது இந்த வாழ்க்கையிலும் வரவிருக்கிற வாழ்க்கையிலும் கடுமையான விளைவுகள் இருக்கின்றன. தீய அடிமைப்படுத்தும் பொருட்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் நீதியான வாழ்க்கையிலிருந்து உங்களை தடம்புரள செய்கிற தீய அடிமைப்படுத்தும் தத்துவங்களுக்கும் ஜனங்கள் அடிமையாக்கப்படலாம் அல்லது தங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளலாம். மெய்யான ஜீவிக்கும் தேவனை ஆராதிப்பதிலிருந்து விலகி செல்வம் மற்றும் புகழ் போன்ற பொய்யான தேவர்களை ஆராதித்து ஒழுக்கமற்ற அநீதியான செயல்களில் ஈடுபடுவது எல்லா கபடமான விதங்களுடைய அடிமைத்தனத்தில் முடியும். இச்செய்திகள் எல்லா ஊழிய காலங்களிலும் நூற்றாண்டுகளாகவும் எதிரொலித்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி ஊழிய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மறுஸ்தாபிதத்தின் மைய கருத்தாய் இருக்கின்றன. யூதர்களின் சிறைத்தனமும் எருசலேமின் அழிவுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கே கொண்டு செல்லப்பட்ட 10 கோத்திரங்கள் உள்ளிட்ட இஸ்ரவேலின் கோத்திரங்களின் சிதறுதலும் சுவிசேஷத்தின் மறுசாபதத்தில் முக்கிய கோட்பாடு காரணிகள். காணாமல் போன 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தை உருவாக்கினர். கிமு 721 அசிரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டனர். அவர்கள் வடதேசங்களுக்கு போனார்கள். நமது 10 விசுவாச பிரமாணம் கூறுகிறது, இஸ்ரவேலின் மெய்யான ஒன்று சேருதலையும் 10 கோத்திரங்கள் நிலைப்படுத்துதலையும் நம்புகிறோம். ஆபிரஹாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் பகுதியாக ஆபிரஹாமின் சந்நிதி மட்டுமின்றி உலகத்தின் ஜனங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மூப்பர் ரசலம் நெல்சன் சொன்னது போல, கூடுகை பூகோள ரீதியானதல்ல, அது தனிப்பட்ட ஒப்பு கொடுத்தலாகும். தங்கள் சொந்த தேசங்களை விட்டு போகாமல் ஜனங்கள் கர்த்தரின் அறிவுக்கு கொண்டுவரப்படலாம். நமது கோட்பாடு தெளிவாக உள்ளது. அவர்களது அநீதி மற்றும் கலக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் சிதறடித்து தண்டித்தார். எனினும் கர்த்தர் உலகின் தேசங்களிடையே தன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் சிதறுதலை பிற தேசங்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்தினார். நாம் இந்த சோகமான காலத்திலிருந்து மதிப்புமிக்க கொள்கைகளையும் பாடங்களையும் கற்கிறோம். அடிமைத்தனத்துக்கு நம்மை வழிநடத்துகிற பாவத்தையும் கலக்கத்தையும் தவிர்க்க நம்மால் முடிந்தவரை அனைத்தையும் செய்ய வேண்டும். தன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கவும் இஸ்ரவேலின் கூடுகையிலும் கர்த்தருக்கு உதவ நீதியான ஜீவியம் ஒரு முன்தகுதி என நாம் அடையாளம் காண்கிறோம். சிறைத்தனம், அடக்குமுறை, அடிமையாதல் மற்றும் அடிமைத்தனம் பல வடிவங்களில் வருகிறது. அவை உண்மையான சரீர அடிமைத்தனமாக இருக்கலாம், நமது முன்னேற்றத்தை தடை செய்கிற ஒழுக்க சுயதீனத்தின் இழப்பாக அல்லது ஊனமாக இருக்கலாம். எருசலேமின் அழிவுக்கும் பாபிலோனின் சிறைத்தனத்துக்கும் அநீதியும் கலக்கமும் முக்கிய காரணங்கள் என எரேமியா தெளிவாக சொல்கிறான். பிறவகை அடிமைத்தனங்கள் மனித ஆவிக்கு சமமான அழிவுண்டாக்கூடியன. ஒழுக்க சுயாதீனம் பல வழிகளில் துர்ப்பிரயோகம் பண்ணப்படலாம். இன்றைய கலாச்சாரத்தில் குறிப்பாக கெடுக்கக்கூடிய 4 குறிப்பிடுகிறேன். முதலாவது, சுயதினத்தை ஊனமாக்குகிற, ஒழுக்க நம்பிக்கைகளை மாற்றுகிற, நல்ல ஆரோக்கியத்தை அழிக்கிற அடிமைப்படுத்துவைகள் அடிமையாக்குகின்றன. போதை மருந்துகள், சாராயம், ஆபாச படங்கள், சூதாட்டம், பொருளாதார ஒடுக்கம் மற்றும் பிற கஷ்டங்கள் தாக்கங்கள் அடிமைத்தனத்தின் இருப்பவர்கள் மீதும் பொதுவாக சமூகத்தின் மீதும் அளவிட முடியாத, கிட்டத்தட்ட இயலாத அளவில் பாரத்தை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, அடிமை பழக்கங்கள் அல்லது சார்ந்திருந்தல் இயற்கையாகவே தீமையில்லாவிட்டு நல்ல நோக்கங்களை நிறைவேற்ற பயன்படுத்தக்கூடிய விலையேற பெற்ற நேரத்தை எடுத்துக் கொள்ளலாம். இவற்றில் சமூக ஊடகங்கள், வீடியோ மற்றும் மின்னணு விளையாட்டுகள், விளையாட்டுப் போட்டிகள், பொழுதுபோக்குகள் மற்றும் பிற பலவற்றையும் அதிகமாக பயன்படுத்துதல் போன்றவை அடங்கும். அநேக கலாச்சாரங்களில் நாம் எதிர்கொள்கிற மிக குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளில் ஒன்று குடும்பத்துக்காக எப்படி நேரத்தை ஒதுக்குவது என்பதாகும். ஒரு சமயம் எங்கள் சட்ட நிறுவனத்தில் இருந்தவர்களில் நான் மட்டும்தான் சபையங்கத்தினராயிருந்தபோது ஒரு பெண் வழக்கறிஞர் ஒரே நேரத்தில் 3 பந்துகளை சமாளிக்க முயற்சிக்கும் வித்தைக்காரன் போல் அவர் எப்போதும் உணர்வதாக விளக்கினார். 1 பந்து வக்கீல் வேலை, 1 திருமணம், மற்றொன்று அவரது பிள்ளைகள். தனக்காக நேரம் ஒதுக்குவதை கிட்டத்தட்ட விட்டுவிட்டார். எப்போதும் 1 பந்து தரையில் இருப்பதாக என்னிடம் சொன்னார். இது அவருக்கு பெரிய கவலையா இருந்தது. நமது முன்னுரிமைகளை பற்றி விவாதிக்க ஒரு குழுவாக சந்திக்கலாம் என நான் ஆலோசனை அளித்தேன். நாம் வேலை செய்கிற முக்கிய காரணம் நமது குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கத்தான் என தீர்மானித்தோம். பணம் சம்பாதிப்பது குடும்பத்தை விட முக்கியமல்ல என நாங்கள் ஒப்புக்கொண்டோம். ஆனால் நமது வாடிக்கையாளர்களுக்கு நமது திறமைகளை கொடுப்பது, சிறப்பாக சேவை செய்வது முக்கியம் என கண்டோம். பின்பு கலந்துரையாடலில் வேலை நேரத்தில் தேவையற்றதை நாங்கள் செய்ததற்கும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குவதற்கு தடையாயிருப்பதற்கும் திரும்பியது. தேவையற்றவர்களுக்காக பணியிடுத்தல், நேரம் செலவிட கட்டாயப்படுத்தப்பட்டோமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற சூழ்நிலைதான் நமது நோக்கம் என நாங்கள் தீர்மானித்தோம். குடும்பத்துக்காக நேரம் வைத்திருப்பதில் நாம் முன்னிலையில் இருப்போமாக. 3வதாக, நமது நாளில் மிகவும் உலகளாவிய கீழ்பட்டிருத்தல் வரலாறு முழுவதிலும் இருந்து போலவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு ஒத்துப்போகாத தத்துவங்கள் அல்லது அரசியல் நம்பிக்கைகள் ஆகும். சுவிசேஷ சத்தியத்துக்கு பதிலாக மனுஷரின் தத்துவங்களை சேர்ப்பது ரட்சகரின் செய்தியின் எளிமையிலிருந்து நம்மை புறம்பே வழிநடத்தலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதென்ஸுக்கு சென்ற போது அவன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போதிக்க முயற்சித்தான். இந்த முயற்சி பற்றி அப்போஸ்தலரில் வாசிப்பதாவது, அந்த அத்தேன் பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே வேறென்றிலும் பொழுது போக்கவில்லை. கூட்டத்தினர் பவுலின் புதிதல்லாத செய்தியின் எளிமையை உணர்ந்தபோது அவர்கள் அதை மறுத்தார்கள். தற்கால கலாச்சார போக்குகள் மற்றும் அறிவு சார்ந்து உங்களுக்கு ஏற்றதாக அறிவுபூர்வமாக கவர்ச்சியானதாகவும் சுவிசேஷ சத்தியங்கள் மறுக்கப்படுவதும் மாற்றப்படுவதும் நமது நாளின் அடையாளமாக இருக்கிறது. நாம் கவனமாக இருக்காவிட்டால் நாம் இந்த போக்கால் சிறைப்பிடிக்கப்பட்டு நம்மை அறிவுபூர்வ அடிமைத்தனத்துக்குள் வைத்து நேரிடும். எப்படி வாழ்வது என இப்போது பெண்களிடம் சொல்லக்கூடிய அநேக புத்தகங்களும் கட்டுரைகளும் உள்ளன. அவற்றில் அநேகம் ஒன்றுக்கொன்று மாறுபடுகின்றன. குறிப்பாக கவலைப்படத்தக்கவை தாய்களாகவும் ஆசிரியர்களாகவும் போஷக்காரர்களாகவும் அல்லது பிள்ளைகளுக்கு நண்பர்களாகவும் இருக்க தியாகங்களை செய்ய தெரிந்து கொண்டவர்களை குறை கூறுகிற அல்லது இழிவுபடுத்தக்கூடுகிற தத்துவங்களாகும். சில மாதங்களுக்கு முன்பு அடுத்தடுத்த வார கடைசங்களில் எங்களது இரண்டு சிறு பேத்திகள் வாரத்துக்கு ஒருவராக எங்கள் வீட்டுக்கு வந்தனர். நான் வீட்டில் இருந்தேன், கதவை திறந்தேன். என் மனைவி மேரி மற்றொரு அறையில் இருந்தாள். இரு தருணங்களிலும் என்னை கட்டிப்பிடித்த பிறகு அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்து சொன்னார்கள், நான் பாட்டியின் வீட்டில் இருப்பதை விரும்புகிறேன். பாட்டி எங்கே? நான் அவர்களிடம் சொல்லவில்லை, ஆனால் நினைத்தேன் இது தாத்தாவின் வீடும் இல்லையா? ஆனால் நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் குடும்பம் பாட்டி வீட்டுக்கு சென்றதை உணர்ந்தேன். ஆற்றை கடந்தும் காடுகளுக்கு ஊடேயும் பாட்டி வீட்டுக்கு செல்கிறோம் என்ற பாடலை என் மனதில் வந்தன. இப்போது பெண்களுக்கு கிடைக்கிற கல்வி மற்றும் பிற வாய்ப்புகள் பற்றி பாரபட்சமின்றி சொல்கிறேன். உலகத்தின் அதிக பகுதிகளில் பெண்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட முதுகை ஒடுக்கிற வீட்டு வேலை தற்கால சௌகரியங்களினால் குறைக்கப்பட்டு பெண்கள் எல்லா தளங்களிலும் மகத்தான பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் தாய்களிடமும் பாட்டிகளிடமும் தங்களை போஷிப்பவர்களிடமும் கொண்டிருக்கிற விசேஷித்த உறவுகளை நமது கலாச்சாரம் குறைத்துவிட அனுமதித்தால் நாம் அதை பற்றி வருத்தப்படுவோம். நான்காவதாக, உண்மையாக கைக்கொள்ளப்பட்ட மத கோட்பாடுகளை மீறுகிற சக்திகள் அடிமைத்தனத்தில் முடியும். மிக எரிச்சல் மிக்க வடிவங்களில் ஒன்று தங்கள் நடத்தைக்காக தேவனிடத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என நினைக்கும் நீதியானவர்கள் தங்கள் மனசாட்சியை மீறுகிற செயல்களில் நிர்பந்திக்கப்படுவதாகும். உதாரணமாக, ஆரோக்கிய சார்ந்த தொழில் இருப்போர் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக கருக்கலைப்பு உதவியதையோ அல்லது வேலையை இழப்பதையோ தேர்வு செய்ய கட்டாயப்படுத்துகின்றனர். ஒத்த கருத்துடையுடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் சபை ஒப்பிடும் போது சிறியதாகும். மொத்தமாக சமூகத்தை மாற்றுவது கடினமாகும். ஆனால் நம்மை சுற்றியிருக்கிற ஒழுக கலாச்சாரத்தை முன்னேற்ற நாம் உழைக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பிற்கால பிரசவான்கள் நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டும். எனினும் நமது முக்கிய வலியுறுத்தல் நமது குடும்பங்களையும் எழுகிற சந்ததியையும் பாதுகாக்க தேவையான தியாகங்களை செய்வதாகவே இருக்க வேண்டும். அவர்களில் பெரும்பான்மையானோர் கடுமையான அடிமைப்படுத்தலுக்கும் பொய்யான தத்துவங்களுக்கும் இன்னும் அடிமைப்படவில்லை. லேகியும் எரேமியாவும் அனுபவித்த எருசலேமை போன்ற உலகத்திலிருந்து நாம் கற்பிக்க முயல வேண்டும். கூடுதலாக, கர்த்தர் தன் சபையை ஸ்தாபிக்கவும் சிதறுண்ட இஸ்ரவேலையும் எங்கெங்கும் உள்ள கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களையும் கூட்டி சேர்க்கவும் முக்கிய தூதுவர்களாக இருக்க பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து காத்துக்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் அழகாக சொல்வது போல எல்லா தேசங்களிலும் உள்ள நீதிமான்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு நித்திய ஆனந்தத்தின் பாடல்களை பாடிக்கொண்டு சியோனுக்கு வருவார்கள். நமது சவால் எந்தவிதமான அடிமைத்தனத்தையும் தவிர்ப்பதும் தான் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க உதவுவதும் எழுதுகிற சந்ததிக்காக தியாகம் செய்வதுமே ஆகும். நாமே நம்மை ரட்சிப்பதில்லை என நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் இரட்சகரின் அன்பாலும் கிருபையாலும் பாவநிவாரண பலியாலும் விடுதலையாக்கப்படுவோம். லேகியின் குடும்பம் சென்றபோது அவர்கள் கர்த்தரின் ஒளியால் வழிநடத்தப்பட்டார்கள். நாம் அவரது ஒளிக்கு உண்மையானவர்களாக இருந்தால், அவரது கட்டளைகளை கை கொண்டால், அவரது வல்லமையை சார்ந்திருந்தால், நாம் ஆவிக்குரிய சரீர அறிவுபூர்வ அடிமைத்தனத்தையும் நமது சொந்த வனாந்தரங்களில் அலையும் புலம்பலையும் தவிர்ப்போம். ஏனெனில் அவர் இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். சிறைத்தனத்துக்குள் விழுந்து சியோனின் பாடல்களை பாட இயலாதவர்களின் விரக்தியையும் துயரத்தையும் தவிர்ப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.